நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காடர் சமாதியை சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியை சேர்ந்த நெருமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தவர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஸ்வாய நம. இன்றைய சத்சங்கத்தை கேள்வி பதில்கள் கேள்விகள் வந்திருக்கின்றது, அதற்கு பதில் கண்டு அதிலிருந்து எங்களுடைய சாதனையை எவ்வாறு பெருக்குவோம் என்பதை சிந்திப்பதாக இருக்கின்றேன். இப்போது பலரிடமிருந்தும் கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றது இந்த சத்சங்கத்திற்கு. அதற்குரிய காரணம், சைவ சித்தாந்த கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எங்களுடைய சாதனையை பெருக்குவதற்கு. அதற்குரிய மூல காரணம் எங்களுடைய குரு யோகி ராமையா அவர்கள் சொன்னது போல, சைவ சித்தாந்த சிவயோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகம் என்பதுதான். அது சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்பர்கள் அந்த சைவ சித்தாந்த கோட்பாடுகளை விரும்பி கேட்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, சிந்திப்போமா என்ற ஒரு தகவல் போய்கொண்டிருக்கின்றது. அதிலிருந்தும் அவர்களுடைய கேள்விகள் வந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது அவர்கள் சிந்திக்கின்றார்கள் என்பது தெரிய வருகின்றது. ஆகவே இன்றைய முதல் கேள்வி அதை அந்த நிகழ்வை சம்பந்தமாக வைத்து அந்த அன்பரின் கேள்வி ரெண்டு கேள்வி கேட்டிருக்கின்றார். முதலாவதாக, ஐயா நான் இந்த சாதனையை செய்து கொண்டிருக்கின்றேன், நீங்களும் சத்சங்கங்களுக்கு சத்சங்கம் ஒவ்வொரு சத்சங்கத்திலும் பெரும்பாலாக சொல்கின்றீர்கள், பாபாஜி எங்களுடன் பயணித்து கொண்டிருக்கின்றார், நாங்கள் பயப்படாமல் எங்களுடைய சாதனையை பாபாஜியுடன் இருந்து செய்ய வேண்டும் என்று சொல்கின்றீர்கள், பாபாஜி எங்களோடையே இருக்கின்றார்கள் பயணிக்கின்றார்கள் என்பதை ஆணித்தரமாக சொல்கின்றீர்கள், எனக்கு அதில் பூரண நம்பிக்கை உண்டு. ஆகவே நான் அதை பலமுறை உங்களுடைய வாய்மொழி மூலம் கேட்டாலும் மீண்டும் மீண்டும் அந்த சொல்லை கேட்டு என்னை உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன் என்று ஒரு கேள்வி போட்டிருக்கின்றார். மற்றைய கேள்வி போட்டிருக்கின்றார், அவருடைய மந்திரத்தை கூட நீங்கள் சொன்ன முறைப்படி எனக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது இடர்கள் வரும்போது அதை உச்சரித்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் சில வேளைகளில் எனக்கு அதிலிருந்து ஒரு பயன் கிடைக்கிற மாதிரியும் தெரிகின்றது, சில வேளைகளில் கிடைக்காத மாதிரியும் தெரிகின்றது, அதில் சிறு விளக்கம் எனக்கு மேலதிகமாக தந்தால் அதை நான் சரியாக பின்பற்றுவேன் என்று இரண்டு கேள்வி போட்டிருக்கின்றார். முதலாவது கேள்விக்கு, சைவ சித்தாந்தத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற சிந்திப்போமா என்ற ஒரு தகவலில் கிடைத்த ஒரு தகவலை, பல மாதங்களுக்கு முன் இன்று சிந்திப்போம் என்று இருக்கின்றேன் அவருடைய கேள்விக்கு, பாபாஜியின் பயணம் எங்களுடன் தொடர்கின்றது என்பதற்கு, அற்புதமாக சைவ சித்தாந்தத்தில் ஒரு உவமானம் தரப்பட்டிருக்கின்றது, கடிகாரம். கடிகாரத்தில் சின்ன முள்ளும் இருக்கின்றது, பெரிய முள்ளும் இருக்கின்றது. ரெண்டு கம்பிகள் என்று சொல்லுவோம் தமிழில். இவை ரெண்டும் சேர்ந்து ஓடும் போதுதான் நாங்கள் நேரத்தை பார்க்கின்றோம். ஆகவே இந்த ரெண்டும் ஓடும் போது அந்த உவமானத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதென்றால், நாங்கள் பெரிய முள்ளாகவும், நாங்கள் என்றால் ஆன்மா, சிறிய முள்ளு கடவுளாகவும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதாவது பாபாஜி எங்களுடைய யோகத்தில். ஆகவே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிப்பதற்குரிய உவமானம் ஒரு கடிகாரமாக காட்டப்படலாம், படுகின்றது, படக்கூடியது. மூன்று காலத்திலையும் சிந்திப்போம். இந்த கடிகாரத்தை நீங்கள் அவதானமாக பார்ப்பீர்களாக இருந்தால், பெரிய முள்ளாகிய நாங்கள் ஆன்மாக்கள் வெகு விரைவாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம், கடிகாரத்தில் பெரிய முள்ளு ஓடுவது போல. ஆனால் அதே மையத்தை வைத்து பாபாஜி அவர்கள் சின்ன முள்ளாக எங்களுடன் ஓடிக்கொண்டிருக்கின்றார். அவர் மெதுவாக பயணிக்கின்றார், நாங்கள் பரபரப்பாக வேகமாக ஓடுகின்றோம் இந்த உலகத்தில், மாயா உலகத்தில். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், ரெண்டும் இணைக்கப்பட்டிருக்கின்றது மையத்தில். அதேபோல்தான் எங்களுடன் பாபாஜி மையத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய மையத்தை வைத்துத்தான் நாங்கள் இயங்குகின்றோம், அதான் கிரியா வட்டம். இதை பல சத்சங்கங்களுக்கு முன் ஒரு முறை இருமுறை பார்த்திருக்கின்றோம். நாங்கள் எப்பவும் பாபாஜியின் அணைப்பில் அந்த கிரியா வட்டத்திற்குள், அந்த ஈர்ப்பு விசைக்குள் இருந்து விடுவோமாக இருந்தால், நாங்கள் பாபாஜியுடன் சேர்ந்து பயணிப்பது என்பது திண்ணம், அதை உணர்வு நிலைக்கும் கொண்டு வரலாம். அதற்காகத்தான் இந்த கடிகாரத்து முள்ளு, இந்த கடிகாரத்தை வைத்து உவமானம் கொடுக்கப்பட்டது. மிகவும் அருமையான உவமானம், கடவுளுக்கும் ஆன்மாக்கும் இடையில், பாபாஜிக்கும் எங்களுக்கும் இடையில். ஆகவே இந்த முள்ளுகளின் செயற்பாட்டை நீங்கள் பார்க்கும்போது, பெரிய முள்ளு பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது வேகமாக, சின்ன முள்ளு மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு வட்டத்தை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தாலும், ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை இந்த ரெண்டு முள்ளுகளும் ஒன்றுக்கு மேல் ஒன்று சந்திக்கின்றது. ஆகவே ஒரு நாளில் 24 முறை இந்த இரண்டு கம்பிகளும் ஒன்றின் மேல் ஒன்று சந்திக்கின்றது. இதுதான் எங்களுடைய கிரியா வாழ்க்கை. பாபாஜி எங்களுடன் ஓடிக்கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு 24 முறைகள் இந்த கடிகார உதாரணத்தை வைத்து நீங்கள் சிந்திப்பீர்களாக இருந்தால், நாங்களும் பாபாஜியும் ஒன்றுடன் ஒன்று இணைகின்றோம், அது எங்களுடைய சாதனை மூலமாக என்று நீங்கள் உவமானமாக கருதி கொள்ளலாம். அந்த நேரத்தில் பாபாஜி உங்களுடன் இருக்கின்றார் என்பதை நீங்கள் உணர்வு நிலையில் அறிவீர்கள். நீங்கள் ஒரு முறை சாதனை செய்யலாம், பல முறை சாதனை செய்யலாம், ஆனால் இந்த உதாரண உவமானம் மிகவும் முக்கியமானது. மையத்தில் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றோம், பாபாஜியின் மையத்தில். பாபாஜியுடன் நாங்கள் இணைக்கப்பட்டிருப்பது உண்மை. அந்த இணைப்பை நாங்கள் 1008 தரம் மந்திரம் எழுதி பாபாஜியை தொடர்புக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அதற்கு மேலாக பயிற்சி செய்யும் போது இந்த ரெண்டு முள்ளுகளும் சேர்ந்து ஒரு இடத்தில் ஒவ்வொரு வட்டத்திலும் சேருவது போல் எங்களுடைய இணைப்பும் பாபாஜியுடன் இருக்கும் என்பதை நீங்கள் ஒரு உலகியல் உவமானமாக அறிந்து கொள்ளுங்கள். அதைவிட இன்னொரு அற்புதமான விளக்கமும் அதற்கு தரப்பட்டிருக்கின்றது. சின்ன முள்ளு பெரிய முள்ளை வைத்து நாங்கள் நேரம் பார்க்கின்றோம். நீங்கள் பாருங்கள், இந்த பெரிய முள்ளு தவறுதலாக மணிக்கூட்டில் கலண்டு விழுந்து விட்டது. சின்ன முள்ளு மாத்திரம்தான் சுழறுகின்றது. ஆகவே இந்த சின்ன முள்ளு சனிய சுழரும் போது நீங்கள் இன்னும் அந்த மணியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சின்ன முள்ளை மாத்திரம் வைத்து ஒரு மணி அக்குரசி என்று சொல்லுவோம், மணித்தியாலத்தை ஆவது உங்களால் அதை பார்க்க முடிகின்றது. அதுதான் கடவுள், அதுதான் பாபாஜி. ஆனால் மாறாக பாருங்கள், சின்ன முள்ளு கலண்டு விழுந்து விட்டது, பெரிய முள்ளு மாத்திரம்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதனுடைய காரணம் என்ன? உங்களால் நேரத்தை பார்க்கவே முடியாது, பெரிய முள்ளு சுத்தி கொண்டே இருக்கும். அது எத்தனை மணித்தியாலத்தில் எங்கே சுத்துகின்றது என்று உங்களால் சொல்ல முடியாது. ஆகவே இது ஒரு அருமையான உதாரணம், சைவ சித்தாந்தத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட உதாரணம். கடவுளுக்கும் ஆன்மாக்கும் இடையில் இருக்கிற பிணைப்பு உண்டு, இருப்பினும் ஆன்மா தன்னிச்சையாக இயங்க முடியாது. இது பதி பசு பாசம் என்ற முப்பொருளில் இருந்து கூட விளக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஆன்மா இயங்குவதற்கு கடவுள் தேவை. அந்த முழுமையாக இயங்குவதற்கு தனித்துவமாக இயங்கலாம், ஆனால் அதில் ஒருவிதமான பிரயோசனமும் இல்லை. உலகியலிலிருந்து சுற்றி கொண்டே இருக்க வேண்டியதுதான், மலத்தில் கட்டுப்பட்டிருக்க வேண்டியதுதான். அந்த மலத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்குத்தான் இறை அருள் தேவை, இறை சாதனை தேவை, யோக சாதனை தேவை. ஆகவே இந்த அருமையான உலகியலில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்களால் பார்க்கின்ற இந்த மணிக்கூட்டை எப்பவும் பார்க்கும் போது இனிமேல் அந்த சிந்தனை உங்களுடைய மனதில் எழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த சிந்தனை எழும்போது அது உங்களுடைய சாதனைக்கு உற்சாகமாக இருக்க வேண்டும். அந்த சாதனையை நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகியல் என்பது பொய், பாபாஜி இறைவன் என்பது உண்மை என்பதை சிறிது சிறிதாக அறியத் தொடங்கி விடுவீர்களாக இருந்தால் உங்களுடைய சாதனை மேல்நோக்கி வளரும் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை என்று அந்த அன்பருக்கு மிகவும் விளக்கமாக சைவ சித்தாந்த உபமானம் மூலம் விளக்கம் கொடுக்கின்றேன். அடுத்ததாக சொல்கின்றார் மந்திரத்தை பற்றி. அது உண்மைதான் சாதகரே, நீங்கள் சொல்லும் வாக்கியம் உண்மை, அது என்னுடைய வாய்மொழியிலிருந்து வந்தது. உங்களுக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்போது பாபாஜியினுடைய மந்திரத்தை உச்சரியுங்கள், பாபாஜி உங்களுக்கு என்றுமே உதவியாக இருப்பார் என்று. உண்மைதான், அதில் ஒருவிதமான கருத்து வேறுபாடும் நான் கொண்டு வரவில்லை. இருப்பினும் உங்களுடைய கேள்வியில் ஒரு கேள்விக்கு மேல் ஒரு கேள்விக்குறி இருப்பதாக என்னுடைய மனம் சொல்கின்றது. அந்த கேள்விக்குறி என்னவென்றால், சில நேரங்களில் இது என்னுடைய யதார்த்தமான மனநிலை, சில நேரங்களில் உங்களுக்கு அது வெற்றியாகவும் சில நேரங்களில் அது தோல்வியாகவும் அமைகின்றது என்று நான் ஊகிக்கின்றேன். அதற்கு பெரிய ஒரு காரணம் உண்டு. மந்திரத்தை நீங்கள் பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரமான ஓம் கிரியா பாபாஜி நமோம் என்ற மந்திரத்தை நீங்கள் சொன்னால் பாபாஜி உங்களுடைய துன்பங்களுக்கு துன்ப நிலைகளுக்கு உதவி செய்வார் என்று சொன்னது உண்மை. இருப்பினும் நீங்கள் உங்களுடைய மனதை எங்கேயோ விட்டு வேறு ஏதோ சிந்தனையில் வைத்துக்கொண்டு அதே நேரத்தில் ஓங்கிரியா பாபாஜி நமோம் ஓங்கிரியா பாபாஜி நமோம் என்று அந்த மந்திரத்தை சொல்லும் போது நிச்சயமாக அந்த மந்திரம் உங்களுடைய வாயினால் உச்சரிக்கப்படும் போது அதற்குரிய பலன் உண்டு. ஆனால் நான் சொன்ன அளவிற்கு உங்களுடைய துன்ப நீக்கத்துக்குரிய பலன் உண்டு என்று கேட்பீர்களாக இருந்தால் சில நேரம் இல்லாமல் இருக்கலாம். அதற்குரிய காரணம் எங்களுடைய யோக முறையில் உணர்வு நிலையில் இருந்து நீங்கள் சொல்லவில்லை என்பதுதானே தவிர, பாபாஜி இல்லை என்றும் அல்ல, நீங்கள் சொன்னது பொய் என்றும் அல்ல. இரண்டும் உண்மை. இருப்பினும் உங்களுடைய உணர்வு நிலை பொய்யானது. ஆகவே பாபாஜியின் மந்திரம் நீங்கள் சொல்லும் போது அது உங்களுக்கு பயன்பெற வேண்டுமாக இருந்தால் அது சாதனையிலும் சரி துன்பத்திலும் சரி நீங்கள் அந்த உணர்வு நிலையில் இருந்து கொண்டு அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். சொன்னால்தான் அதனுள்ள அது அந்த மந்திரத்தில் பாபாஜி அந்த மந்திர மூலமாக உங்களுக்கு அதில் உதவி செய்வதை நீங்கள் உணர்வு நிலையில் காணக்கூடியதாக இருக்கும். அதையும் இங்கு நான் வலியுறுத்துகின்றேன். இரண்டு நிலையில் நீங்கள் விடயங்களை காணலாம். ஒன்று உலகியல் நிலை, மற்றது உணர்வு நிலை. ஆகவே பாபாஜி உங்களுக்கு உணர்வு நிலையில்தான் அவருடைய சாதனையை நீங்கள் அவருடைய சாதனையை செய்து கொண்டு போகும் போது உங்களுக்கு உணர்வு நிலையில்தான் எல்லாரையும் எல்லாவற்றையும் உணர்த்துவார். சூட்சும நிலை என்று அதை சொல்லுவோம். உலகியல் நிலையில் நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள்தான் அந்த உணர்வு நிலையை உலகியல் நிலைக்கு மாற்றி பார்க்க வேண்டுமே தவிர, நீங்கள் இப்போ ஒருவரிடம் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், நீங்கள் ஒருவரிடம் சொல்லுகின்றீர்கள், என்னுடைய குருநாதர் பாபாஜி நான் இந்த துன்பத்தில் இருக்கின்றேன், என்னை பார்த்து கொண்டிரு, நான் இப்போ பாபாஜியின் மந்திரத்தை சொல்லுகின்றேன், இந்த துன்பம் எனக்கு நீங்க போகின்றதென்று. அந்த நபர் ஆவென்று வாயை திறந்து கொண்டு பார்த்து கொண்டு நிற்கின்றார், எங்கே இந்த அற்புதம் நடக்கின்றது என்று பார்ப்போம் என்று. நிச்சயமாக நடக்காது. ஏனென்றால் அந்த அன்பர் உலகியல் நிலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார், நீங்களும் அதை உலகியல் நிலையில் எடுத்து வைத்து அதற்கு உபமானம் சொல்லுகின்றீர்கள் அந்த நண்பருக்கு. ஆனால் அது நடக்காது என்பது எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிகின்றது. ஆனால் நீங்கள் மந்திரம் சொன்னது உண்மைதான், ஆனால் மந்திரம் சொன்னவுடன் அது நடக்க வேண்டும் என்பதென்றால் நீங்கள் ஒரு ஞான நிலையில் இருக்க வேண்டும். உணர்வு நிலை என்று அதைத்தான் சொன்னேன். ஆகவே உலகியலில் இருந்து கொன்று பயிற்சி செய்பவர்கள் அந்த நிலைக்கு போய்விட முடியாது. உங்களுடைய முழுமையான முழு நாளிலும் சில நேரங்களில் சாதனைகளில் போகலாம், அவ்வளவுதான். ஆகவே நீங்கள் மக்களுக்கு அற்புதம் காட்டுவதற்காகவோ அல்லது உங்களை அற்புதம் நீங்கள் அற்புதம் செய்கின்றீர்கள் என்று உங்களுக்கு காட்டுவதற்காகவோ இவற்றை பயன்படுத்த முடியாது. நீங்கள் உணர்வு நிலையிலிருந்து இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ண வேண்டும். நிச்சயமாக அது உங்களுடைய துன்பங்களை அந்த நேரம் நீக்கும். அதை நீங்கள் உணர்வு நிலையில் அறிவீர்கள், சந்தோஷப்படுவீர்கள். அதுதான் பேரின்பம். அதையும் இந்த அன்பர் ரெண்டு கேள்வி கேட்டதில் அவருக்கு சொல்லி வைக்கின்றேன். மூன்றாவதாக இந்த உலக இன்னொரு அன்பர் கேட்டிருந்தார், இந்த உலகத்தில் ஐயா என்னை நான் என்னுடைய சுற்றத்தார்கள் சிலருடனும் சில நண்பர்களுடனும் ஒத்தி பார்க்கின்றேன். நிச்சயமாக எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. நான் அவர்களை விட மேலே ஒரு படி மேலே நிற்கின்றது எனக்கு எப்போவும் தெரிந்து கொண்டிருக்கின்றது. அது என்னுடைய இன்பத்திலேயும் இருக்கலாம், துன்பத்திலேயும் இருக்கலாம், என்னுடைய உலகியல் வாழ்க்கையிலும் இருக்கலாம், ஆன்மீகத்திலும் இருக்கலாம் என்று அவர் தெளிவாக எழுதியிருக்கின்றார். ஆனால் அவருடைய கேள்வி, ஏன் மற்றவர்களும் என்னை போல் இருக்க முடியாது ஐயா? மற்றவர்களை பார்க்கும் போது நான் ஓரளவு அவர்களோட மேலே இருக்கின்றேன் என்ற சந்தோஷம் இருக்கின்றது. இருப்பினும் மற்றவர்கள் ஏன் என்னை மாதிரி இருந்து அந்த ஓரளவு சந்தோஷத்தை எடுக்க முடியாமல் இருக்கின்றார்கள்? அதை பற்றிய ஒரு சிறு விளக்கம் கொடுக்கலாமா, தான் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக என்று கேட்கின்றார். அந்த அன்பருக்கு நான் சொல்லும் பதில், எல்லாருடைய வாழ்க்கை முறைகளும் மற்ற முறைகளும் ஒன்றாக இருக்க முடியாது. அதற்குரிய காரணம் என்னவென்றால், எல்லாருடைய வினைகளை பொறுத்ததுதான் அவர்களுடைய இந்த உடலில் இருக்கும் வாழ்க்கை. ஆகவே அவர்கள் என்னென்ன வினைகள் கொண்டு வந்தார்களோ இந்த பிறப்பிற்கு, அந்தந்த வினைகளை நாங்களே எங்களையும் சேர்த்து உங்களையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன், அந்த அன்பருக்கு நீங்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும். ஆகவே மற்றவர்கள் ஏன் வெவ்வேறாக இருக்கின்றார்கள் என்று கேட்பீர்களாக இருந்தால், முதலாவது பதில் வினைப்பயன். அதை மீண்டும் மீண்டும் பல இடங்களில் சொல்லியிருக்கின்றோம். ஆகவே அவர்கள் வினைப்பயனின் காரணமாகத்தான் அப்படி இருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களிலிருந்து ஏன் வித்தியாசமாக இருக்கின்றோம் என்றால், நாங்கள் பாபாஜியின் வட்டத்திற்குள் எங்களை இணைத்து கொண்டோம். அவருடைய சாதனையை முடிந்தவரை செய்கின்றோம். அந்த சாதனையால் நாங்கள் துன்ப நீக்கங்கள் பெற்றுக்கொண்டு போகின்றோம். முழுமையாக பெறாவிட்டாலும் சாதனையை பொறுத்தது பெற்றுக்கொண்டு போகின்றோம். அதை உணர்வு நிலையில் அறிகின்றோம். ஆகவேதான் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நீங்கள் வித்தியாசத்தை காண்கின்றீர்கள். அவர்களும் அப்படியான ஒரு நிலைக்கு வருவார்கள். அதற்கு அவர்களுடைய வினைப்பயன்கள் மாத்திரமல்ல, இந்த உலக மாயையிலும் அவர்கள் சுரண்டு கொண்டிருக்கின்றபடியால் பாபாஜியின் அருள் கிட்டும் போது ஒரு நேரம் அந்த நிலைக்கு வருவார்கள். அந்த பாபாஜியின் இணைப்பை உங்களால் ஏற்படுத்த முடிந்தால் அப்படியான சாதகர்களுக்கு நீங்கள் அந்த தொண்டை நீங்கள் செய்யலாம். பாபாஜி அதை விரும்புகின்றார். பாபாஜி விரும்புகின்றார் என்று நான் சொல்லும்போது, பாபாஜி கேட்டிருக்கின்றார் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியின் புத்தகத்தில் ஒரு இடத்தில், எல்லா கிரியா சாதகர்களும் உங்களுடைய இந்த பிறப்பில் இந்த உடலில் ஒரு கிரியா சாதகனை உருவாக்குவீர்களாக இருந்தால் என்றால், பார்ட் டைம் அல்ல ஃபுல் டைம், அதாவது முழுமையாக ஒரு கிரியா சாதகனை நீங்கள் இந்த பிறப்பில் உங்களுடைய தொண்டு மூலம் உருவாக்குவீர்களாக இருந்தால் அது நீங்கள் கிரியா யோகத்திற்கு செய்த தொண்டிற்கு சமன் என்று ஒரு இடத்தில் சொல்லுகின்றார். ஆகவே இந்த அன்பருக்கு நான் சொல்வது, நீங்கள் அதை செய்யுங்கள். அதுதான் உங்களால் செய்ய முடிந்த ஒரே ஒரு தொண்டு, அவ்வளவுதான். மற்றவர்களை பார்த்து ஏக்கப்படாமல் உங்களால் முடிந்த அன்பு தொண்டு என்ற இந்த ரெண்டு விடயங்களையும் செய்யுங்கள் என்று அந்த அன்பருக்கு கூறுகின்றேன். இன்னொரு அன்பர் கேட்டிருக்கின்றார், ஐயா நான் உங்களுடைய சத்சங்கத்தில் தவற விடாது கலந்து கொள்கின்றேன். அப்படி முடியாவிட்டாலும் அந்த சத்சங்கம் முடிந்தவுடன் அவற்றை நான் கேட்கின்றேன். எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. ஆனால் என்னுடைய சாதனையை செய்யும் போது நான் பாபாஜியின் கிரியா தீட்சையில் தந்த சாதனையை அப்படியே செய்து கொண்டு போகின்றேன். அதையும் தவறவிடாது செய்ய முயற்சித்து செய்கின்றேன். இந்த சத்சங்கத்தில் கிடைக்கும் விஷயங்கள் அபூர்வமானவை, ஆனால் அவை என்னுடைய மனதில் நிற்க மாட்டாது போகின்றது. ஆனால் அது சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாம் நல்ல விடயங்கள். அதை என்ன மாதிரி என்னுடைய சித்தத்தில் பதிவு செய்யலாம்? அந்த அன்பருக்கு நான் சொல்லும் விடை, நீங்கள் மீண்டும் மீண்டும் நேரம் கிடைக்கும் போது இந்த சத்சங்கங்களை கேளுங்கள். அது உங்களுடைய சித்தத்தில் நிச்சயமாக பதியும். அது மாத்திரமல்ல, இப்படியான நல்ல விடயங்களை நீங்கள் கேட்கும் போது கேட்கக்கூடிய நேரம் எப்படி என்றால், அந்த தகவலையும் சொல்லி வைக்கின்றேன். அது உங்களுக்கு ரெண்டு விதத்தில் உங்களுடைய சாதனைக்கு வெற்றியை தரும். ஒன்று, நீங்கள் அந்த நல்ல விடயங்களை கேட்பதால் உங்களுடைய சாதனை, அந்த விடயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதால் அது பயன் தரும். அது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், உங்களுடைய சித்தத்தில் இருக்கும் கெட்ட விடயங்களை நீங்கள் அகற்றுவதற்கு இந்த நற்சிந்தனைகள், இப்படியான கூட்டங்களில் நாங்கள் கொடுக்கப்படும் விடயங்கள், இவற்றை வைத்து உங்களுடைய கெட்டவற்றை உங்களுடைய சித்தத்திலிருந்து நீங்கள் அகற்றலாம். இதை ரெண்டையும் ஒரே நேரத்தில் நீங்கள் செய்ய விரும்பினால் என்னுடைய தகவல், உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அப்போ அப்போ கெட்ட எண்ணங்கள் உங்களுடைய மனதில் உற்பத்தி ஆகின்றதோ, அந்த நேரங்களில் உங்களுடைய தொலைபேசியில் ஒரு நற்சிந்தனையை எடுத்து வாசியுங்கள். அந்த கெட்ட சிந்தனையில் உங்களுடைய மூழ்க விடாது நல்ல விடயத்தை வாசியுங்கள். அந்த நேரம் அந்த நல்ல விடயம் சித்தத்தில் பதிந்து விட்டால் உங்களுடைய சித்தத்திற்கு அந்த விடயங்கள் வருவது மாத்திரமல்ல, ஒரு கெட்ட விடயத்தை நீங்கள் சித்தத்தில் இருந்து வழியால் அகற்றுவதற்கு நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆகவே துன்ப நீக்கம் என்று சொல்லப்படும் இப்படியான துன்ப விடயங்கள், கெட்ட விடயங்கள், உலகியல் தேவையில்லாத விடயங்கள் மனதுகளில் எழும்போதெல்லாம் இந்த சத்சங்க விடயங்களை உடனடியாக எடுத்து வாசியுங்கள். நற்சிந்தனைகளை வாசியுங்கள். பாபாஜியின் மந்திரத்தை சொல்லுங்கள். இவற்றின் மூலம் நீங்கள் உங்களுடைய சித்தத்தில் இருக்கும் தேவையில்லாத விடயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கியும் விடலாம். அதே நேரம் சித்தத்தில் இதை பதித்தும் விடலாம். ஆகவே ரெண்டில் உங்களுக்கு வெற்றி, துன்ப நீக்கம், நல்ல விடயங்கள் சித்தத்தில் பதிவதற்கு. இவற்றை மாத்திரம் இன்றையான் சத்சங்கத்தில் நான் உங்களுக்கு முன்வைத்து, இவற்றை பற்றி சிந்தியுங்கள், உங்களுடைய சாதனையை பெருக்குங்கள், பாபாஜியை நோக்கி செல்லுங்கள், அவருடைய வட்டத்தில் சுழருங்கள், வட்டத்தை விட்டு வெளியால் சென்று விடாதீர்கள். சென்று விட்டீர்கள் என்றால் துன்பம் துன்பம் துன்பம், அதை வெல்லுவதற்கு சாதனை 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 என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து, கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் விடை காண்பதற்கு உங்களை கூட்டி செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். இந்த சத்சங்கத்தின் சுருக்கத்தை நீங்கள் மக்களுக்கு சொல்லலாம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
என்னுடைய குரலில் சிறு தரங்கள் இருக்கிறது, முதலில் மன்னிக்க வேண்டும். இன்றைய சத்சங்கத்தில் கேள்வி பதில்களுக்குரிய பதில்கள் மிகவும் சிறப்பாக இருந்தது. முதலாவது கேள்வியாக, சாதனைகளை மீண்டும் மீண்டும் செய்யும் போது அதற்குரிய விளக்கம், அதாவது கடிகாரத்தின் மூலம் மிகவும் சிறந்த முறையில் சிறமாக விளக்கப்பட்டது. அதன் கடிகாரத்தில் உள்ள பெரிய முள்ளும் சிறிய முள்ளும், அதை விட முக்கியமாக பெரிய முள்ளு வேலை செய்யாவிட்டாலும் சிறிய முள்ளு வேலை செய்வதன் மூலம் நேரத்தை அறியலாம். அது பாபாஜியுடன் உபமானமாக எடுக்கப்பட்டு அது மிகவும் சிறந்த முறையில் முதலாவது வினாவுக்கு பதில் தந்தவை. அடுத்து இரண்டாவது வினாவாக, மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஏற்படும் இருவர் பற்றி மிகவும் சிறப்பாக விளக்கப்பட்டது. மந்திரத்தை நாங்கள் உணர்வு நிலையில் இருந்து சொல்லும் போதுதான் அதன் பலனை பெறலாம் என்பது சிறப்பாக விளக்கியிருந்தீர்கள், நன்றாக இருந்தது. மூன்றாவதாக, உலகத்தில் நான் என்னை சுற்றத்தாருடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது உள்ள வேறுபாடுகளை பற்றி கேட்டிருந்தார். அதற்கு எல்லாருடைய வாழ்க்கை முறையும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. காரணம், அவர்களின் இனப்பயன், அதனை நாம் உணவு நிலையிலிருந்து பார்ப்பதன் மூலம் புரிகின்ற என மூன்றாவது வினாவுக்கும் சிறந்த பதில் கிடைத்தது. நான்காவதாக, சத்சங்கத்தில் கிடைக்கும் நல்ல விடயங்கள் மனதில் நிற்பதில்லை என்ற அன்பருக்கும் சிறந்த விளக்கம் கொடுக்கப்பட்டது. அதாவது, சித்தத்தில் இருக்கும் கெட்ட விடயங்களை அகற்றுவதற்கு சத்சங்கங்களை நாட வேண்டும், மாபாஜியின் மந்திரத்தை சொல்ல வேண்டும், நற்சிந்தனைகளை கேட்க வேண்டும். அப்பொழுது அவருடைய மனத்தில் நிற்கும் என்றதை சிறந்த முறையில் விளக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவருடைய மூளையும் வந்து எவ்வளவுதான் பேச்சுக்களை கேட்டாலும் அது இயற்கையாகவே கடவுளாலே ஒரு குறிக்கப்பட்ட செக்கஞ்சானங்களுக்கு மனத்தில் நிற்கும். அதன் பிறகு நாங்கள் அதை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த சித்தத்தில் பதிய வைப்பதற்குரிய சிறந்த விளக்கம் தரப்பட்டது. எனவே இன்றைய சத்சங்கத்தில் மிகவும் சிறப்பாக கேள்வி பதிவர் இருந்தது. பாபாஜிக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகள். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. நான் இப்போது கார்த்திகேயன் ஐயாவிடம் செல்கின்றேன். கார்த்திகேயன் ஐயா, இன்றைய சத்சங்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு சொல்லலாம். கார்த்திகேயன் ஐயா,
பாபாஜி நமோம். நன்றி கார்த்தி ஐயா.